நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்களே.
வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
நீங்கள் விரைவில் ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள வருகின்றீர்கள். முதலில் எங்களுக்கு உங்களது ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்கள். எதற்காக வருகின்றீர்கள்? இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் உங்களிடமிருந்து எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்று கூறுங்கள்.
நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம், எழுத்தாளர் மாத்தலை சோமு. அவரை கடந்த 15 ஆண்டுகளாக அறிவேன். அவர் இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இலக்கிய மாணவர்களுக்கு அவருடைய சிறுகதைகளை பாடமாக கொண்டு சென்றதில் எனக்கு ஒரு தனி கவனம் உண்டு. ஆகவே எங்களுடைய நீண்ட நட்பின் அடிப்படையில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்திருக்கிறார். தமிழோசி பத்திரிகையினுடைய 12 ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கும், தொடர்ந்து அதை ஒட்டி நடக்கக்கூடிய இலக்கிய அரங்குகளில் பேசுவதற்கும் என்னை அழைத்திருக்கிறார். எனவே ஆஸ்திரேலிய தமிழர்களை சந்தித்து உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சரி, இப்ப உங்களுக்கு வந்து நிறைய முகங்கள் இருக்கின்றன இல்லையா? நீங்கள் ஒரு பேராசிரியர், அதை விட ஆசிரிய பணியில் இருந்திருக்கின்றீர்கள், அதை விட ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பல மொழி தெரிந்தவர், இப்படி உங்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றன. இதில் உங்களுக்கு அதிக திருப்தி தரக்கூடிய முகம் அல்லது துறை என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்?
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் இலக்கிய திறனாய்வில் அதிகமாக செய்ய விரும்புகிறேன். தமிழில் புதிய இலக்கிய கோட்பாடுகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. உலகளாவிய நிலையில் இலக்கியங்களை ஆராய்வதற்கான, அதை தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக போஸ்ட் கொலோனியலிசம், பின்னை காலனித்துவம், அதை பற்றி நான் தமிழில் முதலில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். எனவே திறனாய்வு எனக்கு மிக விருப்பம். அடுத்த நிலையில் நான் நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கிறேன். மொழிபெயர்ப்பு என்பதும் ஒரு சவாலான விஷயம். ஏனென்றால் வேறொரு மொழி என்பது வேறொரு பண்பாடு சார்ந்த விஷயம். அதை நாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய மொழியில் தரக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு செயல்பாடு என்பதும் எனக்கு சவாலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மலையாளத்திலிருந்தும் தெலுங்கு மொழியிலிருந்தும் நிறைய இலக்கிய ஆக்கங்களை தமிழில் கொண்டு வந்திருக்கிறேன்.
ஆமாம், உங்களுக்கு 2008 சாகித்ய அகாடமி விருது கூட கிடைத்திருக்கின்றது. ராமகிருஷ்ணன் அவர்களின் இயந்திரம், இதை வந்து நீங்கள் மொழிபெயர்த்திருந்தீர்கள். இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் பற்றி பார்த்தால், அதன் மேல் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுவது வழக்கம் இல்லையா? அது தகுந்த நேரத்தில் கொடுக்கப்படுவதில்லை, மிகவும் காலம் தாழ்த்தி கொடுக்கப்படுவது, அப்படியெல்லாம் பல விமர்சனங்கள் இருக்கின்றன. நீங்கள் 1990 முதல் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றீர்கள். உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது 2008. இந்த விருது உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைத்ததா, அல்லது இந்த சாகித்ய விருதுகள் மீது இருக்கின்ற விமர்சனங்கள் குறித்த உங்கள் பார்வை என்ன?
பொதுவாக வந்து படைப்பு இலக்கியத்திற்கான விருது வழங்குவதில் நீங்கள் குறிப்பிடுவதை போன்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் தகுதியான நபர்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒரு வாழ்நாள் சாதனை அங்கீகரிக்கக்கூடிய முறையில் தான் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. முதலில் பழமொழி புலவர் முக்கு ஜெகநாதராஜா அவர்களுக்கு அநேகமாக 1998 வழங்கப்பட்டிருக்கும். எனவே மூத்த மொழிபெயர்ப்பாளர்களை தொடர்ந்து அந்த வரிசையில் எனக்கு சரியான நேரத்தில் வந்ததுதான் என்று நான் கருதுகிறேன்.
சரி, இப்ப வந்து புனைவு என்பது யாரும் எழுதக்கூடிய ஒன்று என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதற்கு எந்த கட்டுக்கோப்புகளும் வரவிலக்கணங்களும் இல்லை. இது என்னுடைய கருத்து, என்னுடைய கதை என்று சொல்லி எழுதலாம். ஆனால் மொழிபெயர்ப்பு வந்து அப்படி இல்லை இல்லையா? அது வந்து நிறைய அம்சங்கள் அதற்குள் அடங்கி இருக்கின்றது. ஒரு படைப்பாளியாகவும் நீங்கள் இருப்பதால், எது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது? மொழிபெயர்ப்பது கஷ்டமாக இருக்கின்றதா, அல்லது இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங், எழுதுவது, படைப்பது கஷ்டமாக இருக்கின்றதா?
இப்போது உள்ள புதிய ஆய்வுகளின்படி மொழிபெயர்ப்பு என்பதும் அது ஒரு படைப்பாக்க செயல் என்றுதான் சொல்கிறார்கள். மிக நீண்ட காலமாக அது ஒரு நகலெடுக்கக்கூடிய ஒன்றாக கருதப்பட்டிருந்தது. அந்த நிலைகள் எல்லாம் மாறி இப்போது மொழிபெயர்ப்பு என்பதை ரீரைட்டிங், திரும்ப எழுதுதல், அப்ப திரும்ப படைத்தல் என்ற ஒரு வகையான புரிதல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே மொழியை தாண்டி பண்பாட்டை நாம் மொழிபெயர்க்கிறோம் என்ற அடிப்படையில் அதற்கான முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பாளன் என்பவன் ஒரு மூன்றாவது மொழியை உருவாக்குகிறான். மூலமொழியும் பெருமொழியும் அல்லாத இரண்டு மொழிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு பொது தளத்தை அவன் ஏற்படுத்துகிறான் என்கிற வகையான சிந்தனைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. மொழிபெயர்ப்பு என்பது மூலத்தின் நோக்கிய ஒரு பயணம் என்ற கருத்தும் இப்போது வலுவாக இருக்கிறது. எனவே 100% நாம் அதை எந்த நூலை மொழிபெயர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு மிக நெருக்கமாக அதை நோக்கிய ஒரு இலக்கிய பயணமாகத்தான் இப்போது மொழிபெயர்ப்பை கருதுகிறார்கள்.
சரி, நீங்கள் வந்து நான் ஏற்கனவே முதலில் குறிப்பிட்டது போன்று 1990 முதல் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றீர்கள். உங்களது முதலாவது மொழிபெயர்ப்பு நூல்வழி வந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னரே நீங்கள் தெலுங்கு வரலாறு இல்லையா, தெலுங்கு இலக்கிய வரலாறு,
இலக்கிய வரலாறு,
ஆமாம், அதை நீங்கள் எழுதியிருந்தீர்கள் அதற்கு முன்னரேயே. பிறகு வந்து பார்த்தால் கூடுதலாக மொழிபெயர்ப்பிலேயே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் நீங்கள் உங்களது படிப்புகளை எழுதுவதை விட்டுவிட்டு முற்றுமுழுதாக என்று சொல்லாவிட்டாலும் பெரும்பாலும் மொழிபெயர்ப்புக்கே திரும்பிவிட்டீர்கள், அதிலேயே தங்கி?
ஆமா, அதான் எனக்கு வந்து பொதுவாக ஒரு ஒரு என்னுடைய படைப்பு மனம் என்பதை விட ஒரு திறனாய்வு மனம் என்பதுதான் என்னுடைய பொதுவான இயல்பாக இருக்கிறது. எனவே திறனாய்வு மொழிபெயர்ப்பு என்ற தளத்தில் நான் தொடர்ந்து இயங்கி வருகிறேன். அது எனக்கு மகிழ்வான ஒன்றாக இருக்கிறது.
தமிழ் துறையிலும் நீங்கள் இருப்பதால் இந்த கேள்வி, பெரும்பாலும் புலம்பெயர் நாடுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும் என்று பெரும் ஆர்வத்தோடு இருப்பார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ் மீதான ஆர்வம் குறைந்து வருகிறது. ஆங்கிலத்தை நோக்கிய பாய்ச்சல், அதாவது குறிப்பாக எதிர்கால வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு ஆங்கிலம் மீதான விருப்பம் தான் அதிகரித்து வருகின்றது. அத்துடன் இந்த இலக்கிய நுகர்வு, குறிப்பாக தமிழ் இலக்கிய நுகர்வு என்பது அருகி கொண்டு வருகிறது அப்படி என்றெல்லாம் கூறப்படுகின்றது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படியான நிலைதான் இருக்கின்றதா அல்லது அப்படி இல்லையா?
இலக்கிய ஆர்வம் என்பதை பொறுத்த அளவில் புதிய வாசகர்கள் உருவாகிறார்கள். இன்றைய இணையதளம், புதிய சமூக ஊடகங்கள் வந்த பிறகு புதிய வேறொரு இலக்கியத்தோடு நேரடியாக தொடர்பில்லாத வேறு அறிவு புலம் சார்ந்தவர்களும் இலக்கியத்தை ஆக்கத்தில் ஈடுபடுவது என்பதும் இலக்கிய வாசகர்களாக மாறுவது என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றது நீங்கள் கேட்ட அந்த மொழி உணர்வு என்பது பிற நாடுகளில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருக்கக்கூடிய மொழி உணர்வு என்பது இங்கு இல்லை. ஏனென்றால் இங்கு இவர்களுக்கு நெருக்கடி இல்லை. புலம்பெயர்ந்தவர்களுக்கு தங்களுடைய அடையாளம் என்பது மொழி வழி அடையாளமாக இருப்பதால் அவர்கள் மிக கருத்தோடு அதை பேண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கு அது அவ்வாறான நிலை இல்லை. எனவே ஒரு ஆங்கில மோகம் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது, இந்தியா போன்ற பல மொழிகள் பேசக்கூடிய பகுதிகளில் தேசிய மொழியாகி ஹிந்தி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் பள்ளிக்கல்வியில் உருவான பின்னர் தமிழ் மொழிக்கான ஒரு அடிப்படை குறைந்து கொண்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் ஒரு தமிழ் குழந்தை தமிழ் படிக்காமலேயே அவர்கள் மேல்கல்விக்கு கல்லூரி கல்வி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது அண்மையில் ஏற்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு வருந்தக்கூடிய சூழலாகத்தான் இருக்கிறது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிட்னி தமிழோசை பத்திரிகையின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வருகை தரவிருக்கும் முனைவர் ப. ஆனந்தகுமார் அவர்கள். நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள், அதாவது மொழிபெயர்ப்பாளர் என்பவர் ஒரு மூன்றாவது மொழியில் எழுதுகின்றார் என்று. குறிப்பாக சில நூல்களை, சில வசனங்களை மொழிபெயர்க்கின்ற போது அதற்குரிய சரியான தமிழ் பதம் உங்களுக்கு கிடைத்திருக்காது இல்லையா? அப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்டுபிடித்த சொற்கள் தமிழுக்கு என்று ஏதாவது இருக்கின்றதா இந்த உங்களது கடந்த கால அனுபவத்தில்?
இருக்கிறது, இருக்கிறது. தமிழில் அவ்வாறான புதிய சொல்லாக்கம் இல்லாத போது நமக்கு அந்த மொழிபெயர்ப்பு அப்படியான சில புதிய சொல்லாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு உடனடியாக அதை சொல்ல இயலவில்லை. ஆனால் அந்த மாதிரி நிறைய புதிய சொற்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அது வந்து தமிழ் மொழிக்கு ஒரு புது வரவாக இருக்கும். அதை நான் இன்னும் கவனமாக பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய மொழிபெயர்ப்பில் அத்தகைய புதிய சொல்லாக்கங்கள், புதிய வாக்கிய அமைப்புகள் தமிழுக்குள் கொண்டு வந்திருக்கிறேன்.
இன்னும் ஒரு கேள்வி, இப்போ பார்த்தால் சமய இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அவை சமயம் சார்ந்து இருந்தாலும் அதை தாண்டி நிறைய வேறு பல அம்சங்களை பேசுவதாக இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் இலக்கியங்களுக்கு காவி வர்ணம் பூசப்படுவது பற்றின உங்கள் கருத்து என்ன?
அது ஒரு அரசியல். காவி அரசியல் என்பது இந்திய சூழலில் அது ஒரு மிக முக்கியமான, இப்போது ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் அவிதமான போக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த காவிமயப்படுத்தல் என்பது இந்தியாவினுடைய அடிப்படை வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பண்பாட்டிற்குமான தனி அடையாளங்களை திட்டமிட்டு குலைப்பதற்கான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக வள்ளுவரை ஒரு இந்து என்று அடையாளப்படுத்துவது என்பது அவரை தமிழர் என்ற அடையாளத்தை காலி செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கிறது. தமிழ் என்ற ஒரு தனி அடையாளம் இல்லை. எல்லாம் பொதுவாக இந்து என்ற ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள் ஒரு ஒற்றைமயப்படுத்தலை நோக்கிய ஒரு புது அரசியல், ஒரு நாடு ஒரு மொழி என்கிற விதமான ஒரு பண்பாடு என்கிற விதமான ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் இந்த மாதிரியான பிரதேசங்களுடைய வட்டாரங்களுடைய தனித்தன்மைகளை அதனுடைய பழைய வரலாற்றை அளிப்பதற்கான ஒரு முயற்சி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த காவிமயம் அல்லது இந்து என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் என்பது ஒரு ஆங்கிலேய வருகைக்கு பிறகுதான் இப்படியான ஒரு மதம் இந்து என்ற அடையாளப்படுத்தல் உருவாகி இருக்கிறது. அதற்கு முன்னால் தமிழகத்திலும் கூட சைவர்கள் இருந்திருக்கிறார்கள், வைணவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களை எல்லாம் இந்து மதம் என்று அடையாளப்படுத்த போது சைவர்கள் எங்களை சைவம் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது ஒரு ஒரு அடையாள அரசியலினுடைய அம்சம். எனவே ஒவ்வொரு மொழிக்கும் இனத்திற்குமான தனித்த அடையாளம், தனித்த வரலாறு இருக்கிறது. அந்த பிற இனங்களுடைய தனித்த வரலாறுகளை வரலாறு இல்லாத இப்போது உருவாகி இருக்கிற அரசியல் நமக்கான வரலாற்று மீட்டுருவாக்கமாக கருதுவதால் தான் இந்த வகையான காவிமயப்படுத்தல் நேர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்து சமயத்துக்கான அல்லது வைதிகத்திற்கான ஒரு பொது வரலாறு என்பது இல்லை. அப்ப ஏற்கனவே வரலாற்றில் பிற பண்பாடுகளுடைய அடையாளத்தை தங்களுடைய அடையாளமாக ஒரு மாற்றக்கூடிய முயற்சி என்பது தொடர்ந்து இப்போது நடக்கிறது.
சரி, உங்களது நூற்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் 30 நூற்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள் இல்லையா? இப்ப அந்த நூல்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் பல தரப்பட்டவையாகவே இருக்கின்றன. அதாவது ஒன்று வந்து தெலுங்கு இலக்கியம் பற்றி பேசுகின்றது, இன்னொன்று மலையாளம், இன்னும் ஒன்று புலம்பெயர் தமிழர்கள் அவர்களை பற்றின ஒரு நூலை கூட நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இலங்கையின் மலையக இலக்கிய வரலாறு தொடர்பில் கூட நீங்கள் மொழிபெயர்த்திருக்கின்றீர்கள். இப்படியாக நீங்கள் பல்வேறு துறை சார்ந்து உங்களது படைப்புகள் இருக்கின்றன. அவற்றை எங்கே படிக்கலாம், இப்போது அதை படிக்க விரும்புபவர்கள் அதை எங்கே எடுக்கலாம் என்று சொல்லுங்கள். அதே போன்று தற்போது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற இலக்கிய பணி பற்றி சொல்லுங்கள். அடுத்த கட்டமாக என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்?
என்னுடைய புத்தகங்கள் பெரும்பாலும் தமிழகத்தில் நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் என்று ஒரு 60-70 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான நிறுவனம் பெரிதும் வெளியிட்டு வருகிறது. அண்மையில் சில நூல்களை சென்னையில் உள்ள தமிழினி பதிப்பகம், இந்த இரண்டு பதிப்பகத்தார் இந்த என்னுடைய நூல்களை பெரிதும் வெளியிட்டு வருகிறார்கள். புதிய ஆக்கம் என்று சொல்கின்ற போது நான் ஏற்கனவே 100+ மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அவற்றை அந்தந்த துறை சார்ந்து ஒழுங்குபடுத்தி தனியாக தனித்தனி நூல்களாக கொண்டு வர முயற்சி செய்கிறேன். அந்த வகையில் நாவல்களை பற்றிய ஒரு திறனாய்வு தனியாகவும், பழைய இலக்கியங்கள், சங்க இலக்கியம் முதலான பழைய செவ் இலக்கியங்களை பற்றிய ஒரு மீள்வாசிப்பு பற்றிய ஒரு நூல் ஒன்றும் தயாராகி கொண்டிருக்கிறது.
சரி, நிறைவாக நீண்ட நேரம் பேசிவிட்டோம். உங்களது ஆஸ்திரேலிய பயணம் பயணத்தில் வந்து நீங்கள் என்னென்னவெல்லாம் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள், இது முதற் தடவையாக வருகின்றீர்கள், அதை பற்றி கூறுங்கள்.
அத்தகைய மக்கள் பொதுவாக இங்குள்ள இந்திய தமிழர்களை விட அதிகமான மொழி பற்றாளர்களாக, மொழி அடையாளத்தை பயணக்கூடியவர்களாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அரசு தமிழ் பாடத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை, வேறு உயர்கல்விகளுக்கு அந்த மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய சூழலெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் கூட தமிழ் மதிப்பெண் என்பது ஒரு மருத்துவ படிப்புக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே அப்படியான ஒரு சூழல் மகிழ்வை தருகிறது. எனவே இது நான் பார்க்காத ஒரு பிரதேசம், கங்காரு தேசம். அதை பார்க்க வேண்டிய இங்கிருக்கக்கூடிய தமிழர்களோடு கலந்துரையாட நான் விரும்புகின்றேன். நிகழ்ச்சிகள் நான் இங்கு தமிழசையினுடைய 12வது ஆண்டு அந்த நிகழ்வு சிட்னியிலும் மெல்போர்னிலும் நடக்கிறது. அதை ஒட்டி மாத்தலி சோமனுடைய கண்டிச்சூமை நாவல் வெளியிட கலந்து கொள்கிறேன். அது தவிர கம்பர்லாந்து தமிழர் கழகம் நடத்தக்கூடிய ஒரு இலக்கிய அரங்கில் பழந்தமிழர் இலக்கியமும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். பிறகு உலகத்தமிழ் சைவ பேரவை சிட்னியில் உள்ள கிளையின் சார்பாக தாய்மானவருடைய ஐக்கியவாத சைவம் என்ற கருத்தியல் குறித்தும் பேச இருக்கிறேன்.
சரி, மிக்க நன்றி. உங்களது ஆஸ்திரேலிய பயணம் இனிதாக அமைய எங்களது வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.